సంబుద్ధ్యాన వసంత సంగిని హృదారామే గజిర్నాచ్ఛదాః శ్రద్ధా భక్తిలతఛటా విలసితాః పుణ్య ప్రవాలశ్రితాః దీప్యంతే గుణకోరకాః జపవచ పుష్పాణి సద్వాసన జ్ఞానానంద సుధా మరందర హరి సంవిత్ ఫలభ్యున్నతిః నిత్యానందరసాలయం సురముని స్వంతంబుజతశ్రయం స్వచ్ఛం సత్విజ సేవితం కలుషహృత్ సద్వాసనా విష్కృతం సంబుద్ధ్యాన సరోవరం వ్రజ మనోహంసావతం సస్థిరం కిం శుద్రాశ్రయ పల్వల భ్రమణ సంజాతశ్రమం ప్రాప్స్యసి ఆనందామృత పూరిత హర పదాంభోజాలవాలోద్యత స్థైర్యోపగ్న ఉపేత్య భక్తి కలికలతిక శాఖోపశాఖన్విత ఉచ్చైర్మానస కావ్యమాన పటలీమాక్రమ్య నిష్కల్మష నిత్యాభిట్ట ఫలప్రదా భవతు మే సత్కర్మ సంవర్ధిత. శివానంద లహరి ప్రకరణం 48-49 శ్లోకంగా மேல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்கள் பார்க்கணும். போன வாரம் பார்க்கும்பொழுது நம்ம இதயத்தை ஒரு பூந்தோட்டமாக ஒரு பார்க்கா வச்சு அதில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான வசதிகளையும் இங்கே இருக்குன்னு சொல்லி அதோட சேர்த்து அதோட ஒப்பிட்டு நமக்கு சொன்னார். நம்ம ஹிருதயத்தை ஒரு பார்க்கா வச்சு பார்க்குன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. பார்க்கல வெயில் காலத்தையும் எங்கேயோ நடு வெயிலில் உட்கார மாட்டோம், அந்த காத்துகள்லாம் வர்ற காலத்தில் ஆனந்தமாக உட்காருவோம். அது போல காத்து இருக்கிறதா வசந்த சங்கினி. அதோட மட்டுமல்ல அகஜிர்ணச்சதாஸ்ரஸ்தா, இலைகள்லாம் பழுத்த இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுது. அது உதிர்ந்து போனப்புறம் புதுஷாக அங்கே துளிர்கள் வர ஆரம்பித்தது. அப்படி இருக்கக்கூடியதான பக்தில தட்சடா விலசிதாக புஷ்ப பிரபாலஸ்ரிதாக, புஷ்பங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடியதான துளிர்கள் என்ன, முட்டுகள் என்ன, குணகோரகாக, அதுக்கப்புறம் நல்ல புஷ்பங்கள் வாசனையோடு இருக்கக்கூடியதான அழகான அந்த பூந்தோட்டம் இத்தனையும் இருக்கு. அதில் வெறும் புஷ்பங்கள் மட்டும் இல்லையா, பழங்களும் கூட இருக்கான். எப்படிப்பட்ட ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித் பலாபியுன்னதி அப்படின்னு பழங்களோட புஷ்பங்களோட முட்டுகளோட வாசனையோடு இருக்கக்கூடியதான பதார்த்தங்களோடு இருக்கக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்தில் ஜனங்கள்லாம் எப்படி சேவிப்பாளோ, அங்கே போய் நிம்மதியாக இருப்பாளோ, அதே போலயே இதயம்ங்கிற ஒரு பூந்தோட்டத்தில் பரமேஸ்வரன் இருக்கார், இங்கே வாங்கோ, அங்கே என்ன விசேஷம்னா சம்புத்தியா ந வசந்த சங்கினி, பரமேஸ்வருடைய தியானம்ங்கிறதா நல்ல காத்து சென்ட்ரல் காத்து மாதிரி அந்த தியானம் இருக்கே பரமேஸ்வர தியானம், அது மனசுக்கு நிஜமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சாந்தியை கொடுக்கும். சம்புத்தியான வசந்த சங்கினி ஹிருதாராமா, அந்த ஹிருதாராமே இதயம் எனக்கூடியதான ஆராமத்தில், இதயம் எனக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்தில், அஜீர்ணச்சதாக சிரஸ்தாக பாபம் எனக்கூடியதான ஜீர்ணச்சதாக அந்த பழுத்ததான இலைகள், இந்த பாப்பந்தான் பழுத்து கீழே விழுந்துருக்கு, பழைய இலைகள்லாம் கீழே விழுந்த பிறகுதான் துளிர்கள் முளைக்கும். அந்த இலை உதிர்ற காலம்னு ஒரு காலம், எல்லா இலையும் பழுத்த இலையெல்லாம் கீழே விழுந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா புதுசாக அழகாக சின்ன சின்ன மொட்டுகள் வந்து அதுல வந்து அங்குரங்கள் வந்து அங்கிருந்து வர ஆரம்பிக்கும். அதே போலயே இங்கேயும் சிவத்தியானம் நீங்க பண்ணணும்னு எப்படி சங்கல்பம் பண்ணிடும், பண்றது இல்லை, சங்கல்பம் பண்ணினாலே போறோம், மனசில் இருக்கிற பாபங்கள்லாம் ஓடி போயிடுமா. ஏன், பாபங்களுக்கு சிவத்தியானத்தை கண்டா பயம், அது இருக்காது. ஏன்னா வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா சுயந்தே சாஸ்திய கர்மாணி அப்படின்னு எல்லா கர்மாக்களும் அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த பாபங்களுக்கு சிவத்தியானத்தை பண்ணினாலே பயமா, அதை நினைச்சாலே பயமா, அதனால உதிர்ந்து போயிடுது. பக்தியில தச்சட்டா, தியானம் பண்ண பண்ண பக்தியானது தாரா வளர்றது, அந்த பக்தி கொடி இருக்க பத்தில தாரா வளர்றது. விலசிதா புண்ணிய பிரபாலஸ்ரிதா, அந்த கொடியில அங்குரங்கள் துளிர்கள் அப்படி புண்ணிய பிரபாலஸ்ரிதா, புண்ணியம் எனக்கூடியதான துளிர்கள், இது பண்றோம் அது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சிவபக்தி ஆறது, தெய்வபக்தி ஆறது ஒரு மனுஷனுக்கு வந்துருது. ஏன்னா மேலும் மேலும் அது பண்ணணும், கோயிலுக்கு போகணும், பிரவச்சனங்களை கேட்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய நாமாக்களை பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும், அவருடைய கதைகளை அனுசந்தானம் பண்ணணும், இப்படி நிறைய தோடிக்கொண்டே இருக்குமா. புண்ணிய பிரவாள ஸ்ரிதாக தீப்யந்தே குண கோரகாக, நல்ல ஒரு குணங்கள் பாருங்க, அவைகள்லாம் சேர்ந்து இவனுக்கு வரிசையாக தோண ஆரம்பிக்குமா. இந்த குணங்களை பற்றி பகவத்கீதையில் விசேஷமாக ஒரு 20 குணங்கள் சொல்லியிருக்கு. அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ஆத்தவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிராக, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனகங்கார ஏவச்சா, ஜன்ம மிருத்யு ஜரா துக்க துக்க தோஷ அனுதர்சனம், அசக்தி அனபிஷ்வங்க புத்திரதார கிரகாதிஷு நித்தியஞ்ச சமச்சித்தத்துவம், இப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா நித்யா நித்யோபத்திஷு வரிசையா சொல்லிருக்கு. கடைசியில கடைசி குணம் ஒண்ணு இருக்கு, என்னடா, நமக்கு மோட்சம் வேணுங்கிறதுல தீர்மானமா இருக்கணும், தத்துவ ஜானார்த்த சிந்தனம். அந்த தத்துவ ஜானம் இருக்கே அதுல தீர்மானமா, நீங்க எதையாவது பண்ணுங்க, இங்க போங்க அங்கே போங்க, என்னென்ன விவகாரங்கள் பண்ணுங்க நோன்னு சொல்லல, ஆனா உங்களுடைய மனசு எங்க இருக்குன்னா அந்த தத்துவ ஜானத்துடைய பலத்தை அடையக்கூடியதான ஒரு அபிப்பிராயத்துல தீர்மானம் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கலாம், அதுக்காரரை பார்த்துக்கலாம், பத்தினியை பார்த்துக்கலாம், மற்ற விவகாரங்கள்லாம் பண்ணலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், யாரும் எதையும் வேண்டான்னு சொல்ல, ஆனால் அவனுடைய மனசு மட்டும் பகவானிடத்தில் இருக்கணும். பகவானிடத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா செயல்களும் பண்ணணும். முதல்ல என்ன வேணும், அமானித்வம் அதம்பித்வம், கர்வம் வேண்டாம், நான் அது பண்ணிவிட்டேன், இது பண்ணிட்டேன். சில பேர் பாருங்கள், எதிர்க்க வந்தாருன்னா ஒரு மணி நேரம் சாப்பிட்ருவான், நான் கோவிலுக்கு பண்ணினேன், பிரதட்சணம் பண்ணினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், நிறைய காசு கொடுத்தேன், இந்திய ஜனங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், எங்கள் வம்சத்தில் ரொம்ப நாள் பண்ணுறது வழக்கம் சொல்லிகிட்டே இருக்கார். இது 100வது தரம் சொல்ல சுவாமி, எனக்கு 100 ஆயிடுதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார், சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய சுவாவம் அது. ஆனால் என்னன்னார், தர்மஹ சரதி கீர்த்தனா, அது நம்ம பண்ணினது சொன்னோமே ஆனால் குறைஞ்சி வருது, தெரியல ரொம்ப பேருக்கு. நம்ம நல்லது பண்ணினோம்னு வச்சுங்களேன், அது சொல்ல வேண்டாம், இன்னொருத்தருக்கு சொல்லி என்ன ஆகணும், சொன்னதுனால நமக்கு ஒரு கர்வம் வருதுங்கிறட வேண்டாம். அமானித்வம் அதம்பித்வம் ஷோயி நேச்சர், நான் தான் ரொம்ப பக்தன்னு நாலு பேரை காட்டிக்கிற பார்த்தீங்களா, அது வேண்டாம். அதோட எந்த பிராணிக்கும் மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்கள்னாலேயோ ஹிம்சை பண்ணப்படாது. அஹிம்சா ரொம்ப முக்கியமானது. நம்ம சாதாரணமாக என்னன்னு தெரியாமலேயே தமாஷுக்காக இன்னொருத்தருக்கு மனசு நோகும்படி பேசுறோம், முதல்ல அது கூட. அதே போலயே இன்னொருத்தருக்கு கெடுதல் மனசால நினைக்க வேண்டாமே, அவன் நம்மளை வெய்யறாளே சார் வச்சுட்டு போற, அவளுக்கு வாய் இருக்க வெய்யறா, நீங்க அதுக்கு திருப்பி பார்க்கணும். அந்த ஒரு நிலையை நம்ம வழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். யாரு எதை சொன்னாலும் ரியாக்ட் ஆக வேண்டாம். இப்ப என்ன போச்சு, உண்மையானது ஒரு நாளைக்கு வெறியது வெளி வருதோ இல்லையோ, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவளை வச்சுடணும், நீரும் பண்ணிட்டு இருக்கல, இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம், பொறுமை இருக்கணும். அதனால்தான் அஹிம்சை ஆனப்புறம் பொறுமைன்னு சொன்னேன். மற்றவர்கள் நம்ம பண்ணினா நம்மளுக்கு ஹிம்சை பண்ணினா பொறுத்துன்றோ, நீங்க இன்னொருத்தருக்கு ஹிம்சை பண்ணாதீங்க. அஹிம்சா சாந்தி ராஜவம், ருஜுவா இருக்கணும் மனசுல, என்ன என்றையிலோ அதுதான் வாயால சொல்லணும், வாயால என்ன சொல்றோ அதுதான் செயலால வச்சுக்கணும். வாக்கில் ஒண்ணு, மனசுல ஒண்ணு, செயல ஒண்ணு வச்சுன்னா அது நல்லா இருக்காது, மனுஷாளுக்கு தெரிஞ்சு போயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் இப்படி பேசினார், அம்மா இப்படிதான் பேசினா அப்புறம் இப்படி நடந்துட்டார் அப்படின்பா, விவகாரம் என்னடா, அது எப்போ ஒரே நல்ல ஆர்ஜவம், ஆச்சாரியோபாசனம், குரு உபாசனம் இருக்கே ரொம்ப விசேஷம். ஏன் சொன்னா அந்த குருவானவர் எப்படிப்பட்டவர், சர்வதா சர்வகாலம் பகவத் தியானத்திலேயே இருக்கார், வேதாந்த சிந்தனத்திலேயே இருக்கார், சாஸ்திர பரிசிரமத்திலேயே இருக்கார். அப்படிப்பட்டவர் இடத்துல நம்ம இருக்கோமே ஆனால் நம்ம மனசும் சாந்தி அடையும். ஆச்சாரியோபாசனம், அப்புறம் சௌச்சம், சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, நல்லா ஸ்நானம் பண்ணி நீட்டாக அழுக்கு இல்லாமல் நல்லா வஸ்திரம், அதுக்காக பட்ட வஸ்திரம் கட்டணும் சொல்லலை, சாதாரணமாக வஸ்திரமே கட்டுங்க, ஆனால் நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கணும், மடியாக இருக்கணும், பழைய நாளில் மடி, இப்போ மடின்னா தெரியாது ஜனங்களுக்கு, மடி விழுப்புன்னா ஒன்றுமே தெரியாத காலம் ஆயிடுது, படுக்கையை தொடப்படாது, பழைய வஸ்திரங்களை தொடப்படாது, சுப்பிரமாகவே இருக்கணும், பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும், தியானம் பண்ணுற வரைக்கும் இதையும் எதையும் தொடப்படாது, அப்படி ஒரு நீட்டாக இருந்துட்டுருக்கணும். ஏன்னா மனசு சுத்தமும் இருக்கணுமா, அதுக்காகத்தான் இந்த மடிகள்னு சொல்கிறது. அது நம்ம இல்லை, என் மனசு சுத்தமாக இருக்கு சார், நீங்களே சர்டிஃபிகேட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இன்னொருத்த என்ன கொடுக்கணும், என் மனசு எப்போவும் கிளீனாக இருக்கு, யாரை பற்றி என்ன கெடுதலை நினைக்கலன்னார், யார் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு நீங்களே கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறதா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இப்போ விவகாரம் என்ன இன்னொருத்தர் சொல்லணும், அதுக்காக தான் வேதம் சொல்லியிருக்கு நீங்கள் இப்படி இப்படி நடத்தக்கடம் அப்படின்னு சொல்றது. அதனால சௌச்சம் ஆத்ம விநிகிரக, புலன்களை அடக்கிறது, சரீரத்தை அடக்கிறது. விரும்புனே உட்காந்தா கையாட்டே இருப்பான், காலாட்டே இருப்பான், வேண்டாம் சொல்லும். நம்மளே பார்த்துக்கணும், அனாவசியமான ஒரு செயல் சரீரத்தில் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இந்திரியார்த்தங்களில் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் இதான் இந்திரியார்த்தங்கள். நல்ல சொல்ல நமக்கு பிடித்ததான சொல்லு தான் மீதி பேர் பேசணும். நாம் பிடித்ததான பாட்டை நான் கேட்டுட்டே இருக்கணும் இப்படின்னு ஆரம்பிக்கிறேன் பார்த்தல, அது பிடிக்காத மாதிரி மனசு கவலையாக இருக்கு. அதான் ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு சுவாதந்திரம் இல்லை. இந்த சொல்லு தான் எனக்கு கேட்கணும், இது தான் நான் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சா வருமா? ரோட்டில் போனேன்ல என்னென்னமோ கேட்குறேள், என்னென்னமோ பார்க்குறேள். ஆனால் பார்க்கறதெல்லாம் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்கணும்னு சொல்லப்படாது, ஆனால் நல்லதாக இருக்கணும். பத்ரங்கர்ணே விஷ்ணு யாம தேவா பத்ரம் பசே மாற்றபதிரா, வேதத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்பொழுதும் பார்க்கறத மங்களகரமாக இருக்கணும், கேட்கறதெல்லாம் மங்களகரமான நல்ல சொல்லாக இருக்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு நடுவில் இருந்தேன்னா இவன் இப்படி வைறான் அவன் அப்படி வைறான், இதான் ராஜ சொப்னம் தெரியும் உங்களுக்கு. எது வேண்டாம்னு நினைக்கிறோமா, சொப்னத்துலேயும் ரெண்டு பேர் சண்டை போட்டு அதுவும் கேட்கணுமா? வேண்டாம். எப்பொழுதும் இவனை கேட்கறது நன்னதாக இருக்கணும். அப்படி இந்திரியார்த்த வைராக்கியம் வந்தா வரட்டும், அதோட அட்டாச்மெண்ட் இருக்கு. உங்க மனசானது எப்பொழுதும் பகவான் இடத்துல இருக்கணும். அப்ப இந்த புலன்கள் இடத்துல புலன்கள் வேற இடத்துக்கு செல்லாது, செல்லாம இருக்கணும். அனஹங்கார ஏவகா, அகங்காரம் இல்லாம இருக்கணும், கர்வம் இல்லாம. முதல்லயே சொல்லிவிட்டேன் என்ன, முதல்ல சொன்னது வந்து வெளிப்படையா இருக்கிறது, இங்க சொல்றது அனஹங்காரம். உள்ளூர சில பேருக்கு அப்படியே இருக்கும் அகங்காரம், அவளுக்கு அகங்காரம் இருக்கு கர்வம் இருக்குன்னே தெரியாது. வெளியில பேசுறப்ப ரொம்ப இனிமையா ரொம்ப பதட்டமா நன்னா பேசிட்டு இருப்பார், ஆனா உள்ளூர் மட்டும் தான் தான் வசத்திங்கிற அபிப்பிராயம் இருக்குமா? அது வேண்டாம். ஏன்னா நீங்க எந்த துறையில எது முன்னுக்கு வந்திருந்தாலும் அது பகவானுடைய பிக்சர் ஞாபகம் இல்லை, அது பார்த்தா நிற்குமா? நம்மளை விட நிறைய படிச்சவா நிறைய சாதனை பண்ணினவா எத்தனையோ பேர் இருக்கா உலகத்துல, அவளுக்கெல்லாம் நல்ல பேர் வரலையே. காரணம் என்ன? அது அவ ஜன்மாந்திரத்தை புண்ணியம் பண்ணிக்கல, அதனால பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் எல்லாமும் வளரும். ஆகையால் அந்த பகவத் அனுகிரகம் தான் நமக்கு காரணமே தவிர நம்ம செயல் மட்டும் நம்ம முயற்சி மட்டும் அது கோஷத்திலேயே நன்னா புரிஞ்சுக்கணும். அனஹங்கார ஏவச்சா, ரெண்டாவது வைராக்கியம். மனுஷியால் சொல்றா வைராக்கியம் வரட்டும் வரட்டும், எப்படி வருமா? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம், அப்பப்பா அப்பப்பா நினைக்கிறோம். நீங்க நினைக்கலைங்கிறது தான் வேதாந்த கிளாஸுக்கு வந்தேன் அவர் சொல்றார். நம்ம நினைக்கிறதுல பிறவே முதல்ல ஒரு கஷ்டம், நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்து போயிட்டோம். நமக்கு ஒரு விவகாரம் என்னென்ன, எந்த துன்பம் வந்ததோ அந்த துன்பத்தை டக்குன்னு மறந்து போயிடுறோம். பிறக்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமோன்னோ தெரியாது, அழுதுண்டே பிறந்தோம். சரி, பறவை ஜன்ம துக்க ஜன்ம வியாதி துக்க தோஷ அனுதர்சன், கிழத்தனம் எப்போ வருதோன்னு பயம். ஒரு 40 வயசு வரைக்கும் எதையும் கவனிக்கலை சார், அதுக்கப்புறம் மாடி எழுது ஒவ்வொன்றா ஒரு படி ஏறப்ப முட்டை வலிச்சதுன்னா அப்பதான் நினைக்கிறான் வரதையா கழுத்தணும். அதோட மட்டும் இல்ல, காது பக்கத்துல நரைச்சிருதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் கண்ணாடியில பார்த்தேன்னா இனிமேல பர்மனண்டா ஒவ்வொரு மாசமும் ஒரு 200 ரூபாய் செலவு அது பெயிண்ட் அடிக்கிறது. இங்க இருந்து ஆரம்பிக்கிறான். பிபி மாத்திரை ஒரு தரம் வந்துருச்சுன்னா ஜென்மம் முழுக்க போட்டுக்கணுமா? அதே மாதிரி ஒரு தரம் நரைச்சிடுதுன்னா நரைச்சுதான் போனா போட்டுமே பண்ணாச்சு, அதுக்கு வேற வைக்கம். இங்க ஆரம்பிக்கிறான் சார் ஜரா, அதுக்கப்புறம் வியாதி. டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்றான், உங்களுக்கு மருந்தெல்லாம் இம்யூன் ஆயிடுச்சு வேற மருந்து கொடுக்கணும், அப்பப்ப மாத்திண்டே இருக்கணுங்கிற கிழத்தனம் அப்படி. ஜென்ம துக்க ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதெல்லாம் துக்கம். பரவி துக்கம், கிழத்தனம் துக்கம், வியாதி துக்கம். என்ன வியாதின்னு தெரியாம வருதே, ஒவ்வொரு ஃபீவரும் வருதான். ஒவ்வொருத்துக்கும் மெட்ராஸ் ஐங்கிறான், அது என்ன சார் மெட்ரா டெல்லியில் இருக்கிறவங்க மெட்ரா அங்கே கை வந்தாலும் மெட்ராஸ் ஐங்கிறான், என்ன மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் பாம்பே ஃபீவர்னா என்ன சுவாமி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கல. அப்படி என்ன, அந்த வியாதிகளை பற்றி நமக்கு தெரியல, எந்த வியாதி என்ன ஏதுன்னு தெரியல. அந்த வியாதிக்கு தக்க மாதிரி மற்ற விவகாரங்கள், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம், இதை பார்த்துட்டு இருக்கோம். இதை அப்பப்ப நினைச்சுட்டு இருக்கணுமா, இவைகள்லாம் மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று நாம் நினைச்சுட்டு இருக்கணும். இந்த நினைக்கிறதுனால மனுஷனுக்கு என்ன ஆகுது, வைராக்கியம் வருது. இந்த வைராக்கியம் வந்ததுனாலேயே என்ன சொன்னார், மனசானது வேற இங்கும் அங்கும் போகாமல் பகவான் இடத்துல போகிறது. ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம், மிருத்யு மரணம் எப்ப வரும்னு தெரியல, எந்த விதமாக வரும்னு தெரியல, ஆனா அந்த மரண சமயத்துல என்ன ஆறுதுன்னு தெரியல. இருக்கிற காலத்துல ஆஹா ஓஹோங்கிறான், அந்த போற சமயத்துல வரும்பொழுது ஒண்ணுமே சொல்ல தெரியலையே மனுஷனுக்கு. அனுதர்சனம் இதெல்லாம் வேதாந்தங்களை கேட்டு பெரியவாட்டிய கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, வெறுமனை பார்க்க முடியாது. மரண சந்தர்ப்பத்தில் என்ன ஆகுதுன்னு அப்ப வந்து ஞாபகம் இருக்குமா, இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா, முடியலையே. துக்க தோஷ அனுதர்சனம் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திராதிஷோ, குழந்தைகள் என்ன மற்ற சிநேகிதர்கள் எல்லாம் இவ்வளத்துல டூ மச் அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது, வச்சுட்டுன்னா அவளுக்கு என்னென்ன துன்பம் வருதோ அது வந்துடுறது. இருக்கட்டும், யாருக்கு எது வந்தாலும் உங்களால் முடிஞ்ச சகாயம், அந்த சமயத்தில் என்ன சகாயம் நடக்குமோ அது படுதோ. நிறைய பண்ணணும் சார், நிறைய பண்ணணும் ஆசை இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ தான் முடிஞ்சதுக்கு. அதனால் எது வேணுமோ எப்போ எவ்வளோ பண்ண முடியும்னு நினைக்கிறாளோ அப்போ அதை பண்ணிவிட்டு அப்புறம் பதில் பார்க்காம சும்மா இருக்கும். அசக்தி ரணபிஷ்வங்க புத்திர தார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு நித்யஞ்ச சமசித்தத்வம். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க பழகணும். ரொம்ப வெயிலா இருக்கு, ஆஹாஹா தாங்க முடியலையேன்னு அழறது. மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறதேன்னு சொல்றது, மழை வர போல இருக்கு, நூறு தலையே சொல்றோம். மழை இப்படி கொட்டுறதே என்ன பண்றது, சமுத்திரங்க சஸ்வாஹா அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். யஜுர்வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொன்னேன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை அணுவாக்கத்தை பாராயணம் பண்ணினேன்னா அந்த மழை நின்று போயிடுமா. ஒரு அரை மணி நேரம் மழை வருதுன்னா சமுத்திரம் கச்சான்னு ஆரம்பிச்சு விட்டான் இவன். அது நம்ம இஷ்டமா, பகவான் தான் நமக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியாத மழையே வராதுன்னு நினச்சுன்றார். நீங்க எப்படி நினைச்சுட்டாலும் எப்போ வருமே தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. பகவான் இருக்கார், அவர் பாப்பார். ஜனங்களுக்கு காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணம் அவருக்கு இருக்க, நாம பகவானை போற்றணும்னு நமக்கு இல்லை, நமக்கு கர்வம் தான் வச்சது, நான் தான் வச்சது, நீங்க யார் எனக்கு சொல்றதுன்னு இந்த அபிப்பிராயத்தில் தான் நாங்க இருக்கோம். பகவான் பார்க்கிறாரா, எப்படி இருந்தாலும் இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கட்டும் சார், அவளுக்கு வேண்டியதான விவகாரங்கள் பண்ணிக்கொண்டே இருப்பேனே, மனுஷனுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படின்னு ஒரு கருணையோடு இருக்கார் பகவான். அதை அவன் ரசிச்சு பார்க்கணும், அந்த பகவானுடைய ஔதாரியத்தையும் காருண்யத்தையும் தயையும் ரசிச்சு பார்க்கணும். அப்படி விஷயமாக நம்ம இருந்தோமையானால் அசக்தி ரணபிஷ்வங்க புத்திர தார கிரகாதிஷு நித்யஞ்ச சமசித்தத்வம். வெயில் வந்தாலோ குளிர் வந்தாலோ மழை வந்தாலோ சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோ பபத்திஷு, நமக்கு பிடிச்சதோ பிடிக்காதோ எந்த பதார்த்தம் வந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கறது எனக்கூடியதான எண்ணம் வேற இவாளுக்கு வரணும். அத்தனைக்கும் மேல பகவான் இடத்துல அந்த தீவிரமான அந்த மோட்ச இருக்க பார்த்தல, அந்த மோட்சத்துல தத்துவஜானார்த்த தர்சனம், சர்வதா சர்வ காலமும் தத்துவஜானத்துல நமக்கு இந்த ஜென்மாவில் எப்படியோ பகவானை அடைஞ்சு ஆகணும். நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த ஜென்மாவில் அதை நம்ம அடைஞ்சு ஆகணும், பகவானுடைய திருவடியை பிடிச்சு ஆகணும். எனக்கூடியதான ஒரு பிடித்த மனுஷனுக்கு இருக்கணும். உத்தியோகத்துக்கு போங்கோ வேண்டான்னு சொல்லலையே, ஆத்துல காரியங்கள் பண்ணுங்கோ வேண்டான்னு சொல்லலையே, எதை பண்ணினாலும் கடைசியில் உங்க மனசு மட்டும் அந்த பக்கத்திலேயே இருக்கணும். இப்படிப்பட்டதான குண கோரகங்கள், அந்த பகவானுடைய குணங்கள் இருக்கே, குணங்கள் எனக்கூடியதான மொட்டுகள் வந்திருக்கான் அந்த பக்தி கொடியில. திப்பியந்தே குண கோரகாக ஜபவத புட்பாடி, இவன் ஏதோ ஒரு நாமா, ராமநாமா கிருஷ்ணநாமா பகவன் நாமா ஹரே ராம ஹரே ராம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இதுதான் சார் ஜபம், ஜபம்னா வேற ஏதோ மற்றதுலேருந்து மூக்க மொழிண்டு ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்காதீங்க. ஜபம்னா என்ன, பகவன் நாமாவை சொல்றதே, நாமஸ்மரணாத் அந்யோபாயம் நகி பசியாமோ பவதரணே, இந்த உலகத்தில் சம்சார துன்பத்திலிருந்து தாங்கிறதுக்கு தாண்டுவதற்கு கலியுகத்தில் ரொம்ப முக்கியமானது நாமஸ்மரணம். மற்ற யுகங்களை விட கலியுகத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கு. என்ன நாமஸ்மரணம் பண்ணினாலே போறோம், ஜபத்தை பண்ணினாலே போறோம். குடியாதன்யன்னவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே, காயத்ரி மந்திரத்தை ரிட்டையர் ஆகிட்டோமோ இல்லையோ, ஒரு நூறு பண்றதை ஒரு 108 பண்ணுவோம், இன்னொரு 10 ஜாஸ்தியா பண்ணுவோமே, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 10 காயத்ரி ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சங்கல்பம். காலமே இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருக்களோ இதை விட ஒரு 10 ஜாஸ்தியா பண்ணி வைப்போமே காயத்ரி ஜபம். யாருக்கு, பகவானுக்கு. அப்படின்னு வச்சு பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகணும், நீங்க மட்டும் இல்ல வீடு முழுக்க சொக்கியமா இருக்கும், எல்லோருக்கும் மனசாந்தி கிடைக்கும். காசு இருக்கு ரொம்ப பேர் கிட்ட, எங்க போறோம் தங்கம் விலை ஜாஸ்தி ஆயிடுது ஆகாசத்தை ஓட்டுறதுன்னா அப்பவும் தங்க கடையில குறைச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து தங்க கடை கிடைக்கிறேன் கட்டின் இருக்கேன். அதே போல புடவை கடை பாருங்க, துணி கடை எங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் எல்லா ஊருக்கும் வந்துட்டாமா. ஸ்வீட்டு கடை பாருங்க, தெரு தெருக்கும் இருக்கு, யாரு தான் வாங்குறானோ. பழக்கடை எங்க பார்த்தாலும் பழம் வந்துருங்கிறான், எங்கேயும் கூட்டம் இருக்க, எங்க போனாலும் சீக்கிரமா வர முடியாது அவங்களுக்கு. இத்தனையும் இருக்கு, ஆனா விவகாரம் என்ன, பகவான் மட்டும் நம்ம இதயத்தில் இல்லை. இதெல்லாம் அனுபவிக்க வேண்டாம்னு பகவான் சொல்லவே இல்லை. இத்தனையும் அனுபவிங்க, ஆனா ஒரே சமயத்தில் ஒரு மூலையில எனக்கு ஒரு இடம் கொடுப்போம்னர் தத்வஜ்ஞானார்த்த சிந்தனம் இப்படி. அதனால ஜபத்தை பண்ணிட்டே இருக்கும். ஜபத்துக்கெல்லாம் இங்க பண்ணணும் அங்கே பண்ணணும் உட்கார்ந்து பண்ணணுங்கிற நியமங்கள் சிலதுக்கு உண்டு. ஆனா இந்த ஜபம் பகவான் நாம சொல்றதுக்கு ரோட்ல போயிட்டே இருக்கு, வாக்கிங்லயே ஜபம் போட்டுங்களேன் வேண்டாம் சொன்னார் பகவான். பஸ்ல உட்கார்ந்து பகவான் நாம அவன் நினைச்சுட்டு வாய மனசால சொல்லிட்டு இருங்கள. புட்பாடி சத்வாசனா, நல்ல வாசனைகள் மனசுல, நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்களோட இருக்கணும். நல்ல எண்ணங்களோட பகவானுக்கு பூஜை பண்ற போல நினைங்க, பகவானுக்கு ஏதாவது நல்ல பொருளை பார்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ற போல நினைச்சு பாருங்களேன். புஷ்பாணி ஞானானந்த சுதா மரந்தர ஹரி சம்பித்தலாபியுன்னதி, அறிவு பிரம்மத்தினுடைய அறிவு ஆனந்தம், இந்த ஆனந்தமும் அறிவோடு கூடியதான பழச்சார், நல்ல சாரோடு கூடியதான பழங்கள் இருக்க, அந்த பழங்கள்லாம் இந்த பார்க்கல இருக்கான், உங்க இதயம் எனக்கூடியதான பார்க்கல. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த இதயத்துல பகவான தியானம் பண்ணுங்கன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் பகவானே என்ன பண்றாருன்னு, ஒரு பெரிய ஏரியாக தியானம் பண்ணுவோம். ஏரியில இருந்தா என்னென்ன இருக்கும், ஏரியில வெறும் காஞ்சி போய் தீர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஏரின்னு சொல்லுவிடா. சம்ஸ்கிருதத்துல ஹரதம்னு பேரு ஏரிக்கு, நையாய்க்கால வந்து ஜலஹரதம்னு சொல்றோம், ஜலஹரதம் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஏரியினால ஜலம் இருந்தாதான் அதுக்கு ஏரின்னு பேரு. விவகாரம் என்ன, அப்படி ஒரு நல்ல புல்லா இருக்கணும் ஜலம், அதோட ஜலஹரதம் இருக்கணும் அங்க. அந்த ஏரியில என்ன சுவாமின்னர், நல்ல மகர்ஷிகள்லாம் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுவாள். கிராமாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ இருந்தானா அங்கே வந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி போவா. காவேரி கரையில் இருக்கிறவாள்ல, காவேரி தீரம் தாமிரபரணி தீரம் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் புத்திசாலிகள்னு சொல்கிறா. நான் சொல்லலை, புராணங்களே சொல்கிறத. என்ன காரணம் தெரியுமோ, நான் ஜனங்கள் அங்கேருந்து நல்லா காத்து அனுஷ்டானம் பண்ணுவா, மனசாந்தியோடு இருந்துட்டுருப்பா. ஆகையால் தீர்த்தம் இருக்கிற இடத்துல தான் சிவிலைசேஷன்லாம் அங்கே தான் டெவலப் ஆகுதுன்னு புத்தகத்தில் படித்தோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரிவர் சிவிலைசேஷன் சொல்கிறோமே. காரணம் என்ன, அந்த பிரவகிக்கக்கூடியதான ஜலம் இருக்க, அதை பருகினவாளுடைய புத்தி சக்தியானது ஜாஸ்தியாக இருக்கு. வெறுமனோடத்தில் தேங்கி இருக்கிறது இல்லாமல் ஓடக்கூடியதான ஜலம் இருக்க, அது நிஜமாகவே க்ஷேமத்தை கொடுக்குமா. அப்படி ஒரு ஏரின்னு இருக்குமே ஆனால் அங்கே என்ன பண்ணுறா, ஏரியை நல்ல தீர்த்தம் இருக்கு, சுத்தமான தீர்த்தமாக இருக்கு. அந்த தீர்த்தத்தோடு இல்லை அங்கே பிறகு நிறைய மகர்ஷிகள்லாம் வருவாளாம். தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கு மாத்திலேயே ஜபம் பண்ணும்பொழுது, உட்கார்ந்து ஜபம் பண்ணும்பொழுது பஞ்சபாத்திரத்தில் பக்கத்தில் வச்சுக்கணும், வெறும் பாத்திரம் இல்லை தீர்த்த பாத்திரம். தீர்த்த பாத்திரம் இருந்தால் அது ரொம்ப மடின்னு சொல்லுவா, நல்லதும்பா. ஏன் தெரியுமா, நான் ஸ்ரத்தாவா ஆபஹா வேதம் சொல்றது, எங்கே தீர்த்தம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரத்தா வளரும். அதனால தான் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஆசமனம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. மூணு தடவை தீர்த்தத்தை அச்சுதாயன்மா அனந்தாயன்மா கோவிந்தாயன்மா அப்படின்னு பகவன் நாமாவை சொல்லி தீர்த்தம் மூணு தடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிராப் குடிச்சடையானால் மனசாந்தி அடையும். அதனால தான் ஆசமனமானது ரொம்ப முக்கியம்னு, எந்த பூஜை பண்ணுங்க எந்த ஜபம் பண்ணுங்க முதல்ல ஆசமனம் பண்ணுங்கிறல. ஸ்திரீகள் கூட ஆசமனம் பண்ணணும், என்ன அவளுக்கு என்ன கொம்பான்னா எல்லாரும் பண்ணணும். ஆசமனம் இல்லை, பிராணாயாமம் தான் சில சமயத்தில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கு. அவ உண்டா இருக்கிற காலத்தில் அந்த சமயத்தில் பிராணாயாமம் பண்ணி அது ஏதாவது ட்ரபிள் ஆக போகிறதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். தவிர எல்லாமே பண்ணலாம். ஜபாதிகள் பண்ணும் பொழுது தீர்த்தம் முதல்ல பக்கத்தில் இருக்கணும், ஏன் ஸ்ரத்தையை கொடுக்கறது உங்களுக்கு. ஆகையால் அந்த பகவான்களுடைய மகர்ஷிகள்லாம் இங்கே வந்து சேருவா. அதுக்கப்புறம் ஸ்வச்சமாக இருக்கும் தீர்த்தம், தீர்த்தமாக இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, குருவிகள்லாம் வரும், பட்சிகள்லாம் வரும். பெரிய குளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குளத்தில் வாத்து இவைகள்லாம் இருக்கிறத விட பட்சிகள் அப்பப்ப வந்து தீர்த்தத்தை வருகும். அதே போலயே காட்டு பக்கத்துல இருக்கவன் ஏன்னா அங்கிருந்து பிராணிகள்லாம் வந்து தீர்த்தத்தை சாப்பிடுமா, அது பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். நம்ம மெட்ராஸ்ல எங்கே பார்க்க போறோம், நமக்கு தீர்த்தம் வருது கொழா திறந்தா வரணும், அது பாதி சமயத்துல காத்து வருது அவ்வளவுதான். அப்ப என்ன விவகாரம், அந்த தீர்த்தம் நிறைய இருக்கிறத பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்படி பட்சிகள்லாம் வந்து சேரும், அதுல இருக்கக்கூடியதான ஸ்நானம் பண்ணி நிலையானால் அங்க இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கு போகும், அதோட மட்டுமல்ல உள்ள அழுக்கும் போகும், மனசுல இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகள்லாம் போகும். தீர்த்தத்துல எப்படி ஸ்நானம் பண்ணணும், நதியில எப்படி ஸ்நானம் பண்ணணும்னே தெரியாது. இப்ப இருக்கிறவாளுக்கெல்லாம், மதராஸ்ல இருக்கிறவாளுக்கு, டவுன்ல இருக்கிறவாளுக்கு ஸ்நானம் எப்படி பண்றதுன்னே தெரியலையே. முதல்ல நதி எந்த பக்கம் பிரவகிக்கிறது அதுக்கு எதிர் பக்கத்துல நின்றுட்டு ஸ்நானம் பண்ணணும். அந்த பக்கத்துல ஸ்நானம் பண்ணா அடிச்சுன்னு போயிடும் கங்கா நதியில. முதல்ல எப்படி எந்த பக்கம் பிரவாகம் இருக்கோ அதுக்கு எதிர்க்க நின்றுண்டு முதல்ல ஆசமனம் பண்ணி பகவத் தியானத்தை பண்ணி எந்த நதியில ஸ்நானம் பண்றாலோ அந்த நதிக்கு அர்க்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பிராணாயம் பண்ணி சங்கல்பம் பண்ணி இந்த புண்ணிய தினத்துல இந்த நதியில நான் ஸ்நானம் பண்றேன், பகவத் அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மூக்கையும் காதையும் மூடிண்டு அப்புறம் மூணு முழுக்கு வேகமா போடணும். அதுக்கப்புறம் தான் சில பேர் கங்கையில காலை வச்சதுமே ஓ ரொம்ப குளிரா இருக்குதான் வெளில வந்துருவான். முதல்ல ஒரு முழுக்கு போடுற வரைக்கும் தான் சிரமம், அதுக்கப்புறம் தானா சரியா போயிடும். ஜலம் இருக்கே அந்த ஜலமானது நம்ம சரீரத்துக்கு ரொம்ப ஹிதத்தை கொடுக்கும், உள்ள இருக்கக்கூடியதான காமக்ரோதாதிகளையும் போக்கும். ஆகையால் இந்த நதி ஸ்நானத்துக்கு அவ்வளவு ரொம்ப விசேஷம் இருக்கு. அப்படி கலு சகரத்து பாபத்தை போக்கக்கூடியது நதி. அதோட சத்வாசனாவிஷ்கிருதம் அழகான வாசனைகளை உண்டு பண்ணுமா. ஏன்னா இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்துல மகான்கள் வருவா. இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான அசுத்திகள்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அங்கே வருவா. அவ வந்தாலே போதும் நல்ல வாசனை மனசுல நல்ல எண்ணங்கள் தோடும். அதோட மட்டுமல்ல ஏ இங்கேயும் அங்கேயும் போகாமல் அழகாக இப்படிப்பட்டதான பெரிய ஒரு குளமை வச்சுட்டுருக்கே, மனசு எனக்குடையதான அன்னமே ராஜஹம்சமே இந்த குளத்துக்கு வாங்குவா, வேற எங்கேயோ அங்கெங்க இருக்கக்கூடியதான குட்டைகளுக்கு போக வேண்டாம்ங்கிறார் ஆச்சாரியாளுங்க. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய குளத்தை தயார் பண்ணியிருக்கேன், குளம் நிறைய அழகான ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துல மகர்ஷிகள்லாம் தேவதைகள் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்து சேவித்து கொண்டிருக்கா, அந்த இடத்துல தீர்த்தமும் சுத்தமாக இருக்கு, பட்சிகள்லாம் வந்து சேவிக்கிறது, அதை ஸ்நானம் பண்றவாளுக்கு அழுக்கெல்லாம் உள்ள இருக்கு, சரீரத்துக்கு அழுக்கு எல்லாம் போறது, நல்ல மனசுல வாசனைகளும் உண்டாகிறது, இப்படிப்பட்டதான சாஸ்வதமான அழியாததான நம்ம எரின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் என்ன ரெண்டு மூணு மாசம் தான் ஜலம் இருக்குது, காவேரியிலே வந்து வச்சிருந்தோம். இப்ப ரீசெண்டா இது போயிருது, காவேரியின் கொள்ளடமும் அவ்வளவு ஜலம் இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நடுவுல ரங்கநாத சுவாமி இவத்தலா காவேரி அவத்தலன் கொள்ளடம் நடுவுனே ஸ்ரீரங்க ராஜபுரமும் அப்படின்னு சப்த பிராகார மத்திய ஏழு பிரகாரத்துக்கு நடுவுல ஒவ்வொரு நாளும் கொள்ளடத்துல இருந்து தீர்த்தம் வருதுன்னு பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பாக்கலாமே. அந்த தீர்த்தம் வரதே ஒரு தங்க குடத்துல தீர்த்தம் கொண்டு வரானே, இன்னைக்கும் தங்கம் விற்கிறதுக்கு தீர்த்தம் தங்க குடத்துல இருந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமா பாக்குறதுக்கு என்ன அழகா இருக்க, இது எங்கேயாவது பார்க்க முடியுவாருங்க. இந்த கொள்ளட சமீபத்திலிருந்து பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி விசேஷமாக பார்க்குறோமா இல்லையோ, அதே விதம் ஸ்திரம் 360 நாளும் அங்கே தீர்த்தம் இருக்கான் சுவாமி, அப்படிப்பட்டதான ஒரு குளத்தை வச்சிருக்கேன் வாங்கோங்கிறது. ஏ அனாவசியமாக மனசே, இந்த மனசு எனக்குடியதான அன்னப்பட்சிய குட்டைகளுக்கெல்லாம் போய் ஏன் அவஸ்தப்படுறேள், இவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்கே அங்கே வாங்கல அப்படியே இந்த குளத்துல அழகாக அனுபவிங்கும் அப்படின்னு மனசு எனக்குடியதான அன்னப்பட்சிய அட்ரஸ் பண்ணுறார். இங்கே எங்கேயோ குளம் இருக்குங்கிறேள், எங்கே சார்னா மதுராந்தகை மேரியா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா, நமக்கு சந்தேகம் வருதோ இல்லையோ. அந்த ஏரியை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ நித்யானந்தர சாலயம், இந்த மனசுங்கிற ஒரு ஏரி இருக்கு, அது எப்படி இருக்கு, நித்யானந்தர சாலயம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கு. இந்த ஆனந்தம் எனக்குடையத மனசில் ஆனந்தத்தை நீங்கள் தான் வரவழைச்சுக்கணும், இங்கே கடையில் கிடைக்காது ஆனந்தம். நிம்மதிங்கிறது உங்க மனசுக்கு நீங்க வரவழைச்சுடா தானே வந்துடும். எப்படி நிம்மதி வரவழைச்சுக்கணும், இருக்கிறதோட போடும். இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காரு, நமக்கு வச்சுருக்கிறது பகவானோட போட்ட பிச்சை, அவர் இன்னைக்கு நமக்கு இதை கொடுத்துருக்கார், நாளைக்கு இன்னும் கொடுக்கட்டுப்பே, அவர் என்னென்னைக்கு எதை இதை கொடுக்கிறாரோ அப்படி அனுபவிக்கிறோம். வராததை பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம், எது நடந்தாலும் பகவான் உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறத பண்ணி வச்சிருக்க. அது பார்க்கணும் அவருடைய ஸ்வரூபம் என்ன, பக்தாளுக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆகையால் இன்னைக்கு பகவான் நமக்கு இவ்வளவு போட்ட பிச்சை போட்டிருக்கார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. நித்யானந்தர சாலயம், சரி இந்த குளத்துல தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன், என்ன தீர்த்தம், ஆனந்தமான ஒரு தீர்த்தம், ஆனந்த ரசம். ரசோ வைகா ரசகேவாயம் லப்த்வானந்தி பவதி. தைத்தேரி உபநிஷத்து சொல்றது பதில ரசோ வை சஹ, அந்த பகவான் தான் ரசம்னே, அந்த ரசத்தை இவன் அனுபவித்து அனுபவித்து ஆனந்தமாக பூரிச்சுண்டு போறான் சார். அதை விட்டு விட்டு எனக்கு காசு வரலையே, புகழ் வரலையே, நல்ல வஸ்திரங்கள் வரலையே, அது வரலையே, இது வரலையே, அழுது என்ன பிரயோஜனம், அழறதுனால ஏதாவது வருமா, தலைவலித்தான் வரும், மனசுக்கு கவலைத்தான் வரும். இன்னைக்கு இது பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு, எனக்குடையதான எண்ணத்தோட திருப்தியோட இருங்க, மனசு சாந்தி அடையும். அப்படி நித்யானந்த ரசாலயம் சுரமுனி ஸ்வந்தம் புஜாதாஸ்ரயம் தேவதைகள். இங்க பகவத் தியானம் எங்கே இருக்கோ, எந்த இதத்துல பகவான் பத்தி நினைக்கிறீளோ அந்த இதத்துல மற்ற எல்லா தேவதைகளும் வர. சுவாமி மகாவிஷ்ணு இருக்க ஜெயவிஜயால் முன்னால நிக்கிறா, எல்லா தேவதையும் வரிசையா லைன்ல நிக்கிறாளா, எதற்காக பார்க்கணும், என்னைக்காவது அவர் வெளியில வரமாட்டாரா, பார்க்கலாமே அந்த பகவானுடைய தர்சனம் எனக்கு வரட்டுமே, அவருடைய கண் பார்வை என் மேல விழட்டுமே, அதுக்காக காத்துட்டு இருக்கா தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன. அந்த ஒரு க்ஷணம் அந்த பகவானுடைய தர்சனம் நமக்கு வேணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி அந்த பகவானுடைய ஒரு தியானம் எனக்குடையதான ஒரு ஆனந்த பெருக்கு, எனக்குடையதான ஒரு ஏரி இருக்குமே, ஆனால் அந்த ஏரிக்கு பக்கத்துல தேவதைகள் என்ன மகர்ஷிகளா நிக்கிறானா. சுரமுனி ஸ்வந்தம் புஜா தஸ்ரயம், இந்த ஏரி பார்த்தீங்களோ தேவதைகள் என்ன மகர்ஷிகள் என்ன, இவளுடைய ஸ்வாந்த அம்புஜ ஆசிரயம், அவளுடைய இதயம் எனக்குடையதான தாமரை, இதய தாமரை அது ஆசிரியமா இருக்கு. ஏன்னா ஏரி இருந்தா அது தாமரை இருக்கணும், அப்பதான் அந்த ஏரிக்கு ரொம்ப விசேஷம். இங்க என்ன தாமரைகள்னா தேவதைகள் மகர்ஷிகள் எனக்குடையதான அவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய மனது எனக்குடையதான தாமரையோடு ஒட்டிட்டு இருக்க. சுரமுனி ஸ்வந்தம் புஜதஸ்ரயம், ஏரியில ஜலம் எப்படி இருக்க ஸ்வச்சம். நம்ம வெறும்ன மனசு விட்டிலையானால் அது என்ன ஆகும்னா யாரையோ பத்தி நினைக்கும், மனசு சும்மா இருக்காது. யாருடைய மனசும் சும்மா இருக்காதுன்னு அதனுடைய சுவாவம் அசைகிறது, யாரையோ பத்தி நினைக்கிறது. அப்ப என்ன பண்ணும்னார், நமக்கு பிடிக்காத வாழ்டைய மனசை பத்தி நினைக்கும், நமக்கு ரொம்ப வேண்டிய வாழை பத்தி நினைக்கல, ஏதாவது வந்தானே அவன் பாரு என்ன அப்படி சொன்னானே இப்படி சொன்னானே அவன் அப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, அவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், துன்பம் பண்றவன்லாம் கெட்டது பண்றவன்லாம் சௌக்கியமா இருக்கான் சார், உலகத்தில் நிஜமாவே கலிகாலம் எல்லாம் தப்பு தப்பா நடக்கும், இவனுக்கு எல்லாம் தப்பா தோன்றது, இப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கான் சார் மனுஷன். ஆக விவகாரம் என்னன்னார், வெறுமன மனசை விட்டலையானால் அந்த மனசனுடைய சுவாவமானது இன்னொருத்தரை பத்தி தப்பா நினைச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, அதை பத்தி நினைக்காதீங்க, பகவான பத்தி நினைங்க. பகவானுக்கு 1000 நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டோமே, அதே போல சிவசஹஸ்ரநாமம் கேட்போமே, சிவநாம கல்பலத்த ஆலவாலம் அப்படின்னு சிவசஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மகாபாரதத்துல 2 விதமான சஹஸ்ரநாமம் கிடைக்கிறது சிவசஹஸ்ரநாமம். இந்த சிவசஹஸ்ரநாமத்துக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் எடுத்து இதுல என்ன அர்த்தம் அதுல என்ன அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் எத்தனையோ கதைகள் இருக்கே, உபகதைகள்லாம் புராணம் நிறைய இருக்கே, அதை அனுபவிப்போமே, அந்த பகவான் நாம அவ கேட்டுக்கொண்டே இருப்போமே அப்படின்னு மனசுல எண்ணங்கள் தோன்றது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்வச்சமான தீர்த்தம். ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம், இதுக்கு முன்னால சத்விஜம்னா அழகான பட்சிகள்னால் சேவிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். குளம்னா எப்படி இருக்கணும், பட்சிகள்லாம் வருடம் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், அங்கெங்கெல்லாம் வாத்துகள் இருக்கும், அன்ன பட்சிகள்லாம் இருக்கும், மற்ற குருவிகள்லாம் அங்கே வந்து அப்பப்போ தீர்த்தத்தை சாப்பிட்டு போகும். இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஏரியே இல்லாதெல்லாம் தீர்த்தம் இல்லாமல் திண்டாடுறது, தீர்த்தங்கள் ஏரி இருக்குமேனால் அங்கே வந்து சாப்பிடும் தீர்த்தத்தை. பசுமாடு இவைகள்லாம் பாருங்க அங்கே வந்து தீர்த்தத்தை சாப்பிடும், இப்பெல்லாம் ரோட்டில் அப்படியே கட்டப்படுறது, அது பாட்டுக்கு அந்த வரும் தீர்த்தத்தை சாப்பிடும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அழகான ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம், த்விஜம்னு சொன்னா முன்னால பட்சிகள்னு சொன்னேன், பட்சிகளுக்கிடம் த்விஜம்னு பேர், அன்னனர்களுக்கும் த்விஜாள்னு பேர். என்ன சார்னர், முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பிறவியா, உபநயனமானப்புறம் இன்னொரு பிறவியா, பிறவி என்ன ரெண்டு பிறவி, த்விஜன்மா, அம்மா வாயத்திலிருந்து ஒரு பிறவி கிடைச்சது, அது என்ன சாதாரணமான ஒரு பிறவி, சூழ சரீரம் உண்டாச்சு, ரெண்டாவது ஞானமயமான ஒரு பிரிவு. அந்த காயத்ரி மந்திரம் இருக்க காயந்தம் திராயத்தேதி காயத்ரி, வெறும்ன சொன்னாலே போறோம் காயத்ரிக்கு அவ்வளவு பலம். அந்த காயத்ரிக்கு என்ன தத்த விதூர்ணம் என்ன வரைநியமனம் என்ன இதெல்லாம் அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுண்டா வசதி அது இருக்கட்டும். அது தெரிஞ்சக்காமலேயே அந்த மந்திரத்தை சொன்னாலே உயர்ந்ததான ஒரு நினைக்க நாளடவுல வந்துவிடுறான். ந காயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வதம் பரம், காயத்ரியை விட உயர்ந்ததான மந்திரம் இல்லை, அம்பாளை விட உயர்ந்ததான தெய்வம் இல்லை, அப்படி விசேஷமாக சொல்லிட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அந்த காயத்ரி மந்திரம் இருக்க பார்த்தீங்களா, அந்த காயத்ரி மந்திரத்தை சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரம் கிடைக்கிறதுக்கே அது ரெண்டாவது பிறவி. அதே போலயே பட்சிகள்லாம் என்ன, முதல்ல முட்டையா பிறந்தது, கொஞ்ச நாள் அப்புறம் முட்டையை உடச்சுன்னு வெளியில பட்சி வந்தது, அதுவும் ரெட்டை பிறவி, இவரும் ரெட்டை பிறவி. அதே போலயே உங்க வாயில இருக்கிற பல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் திவிஜம்னு பேர். முதல்ல பிறக்கிறப்ப ஒரு பல் வந்தது, பால் பல்லும்பா, அது ஒரு 8 வயசு ஆயிடுதுன்னு வச்சுங்களா, ஒவ்வொரு பல்லா உதுந்து அப்படி வந்துடுறது. அந்த ரெண்டாவது பல் செட்டு வரப்ப டாக்டர்கிட்ட போய் அதுக்கெல்லாம் கம்பி போட்டுண்டு அது நேராக வரணும்னு நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ணுறா பார்த்தீங்களா, இப்போ லோக்கத்தில் தானாக வரும் சார், நீங்கள் பல்லால் அதை நோண்டாமல் இருந்தேன்னா நீட்டாக வரும், பகவான் எல்லாம் நீட்டாக தான் வச்சுட்டு இருக்கார், நம்ம தான் அதை அழுக்கு பண்ணி அசக்கியமாக பண்ணிட்டு இருக்கான். அப்படி விசேஷமாக அந்த பல்லுக்கும் திவ்யம்னு பேர். இங்கே என்ன சொல்கிறார், அழகான பட்சிகள் வந்திருக்கு, அதோட இல்லை சத்பிராமணன் நல்லவர்கள் வந்து அங்கே குளிச்சுண்டு இந்த அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டுருக்கா. நதியில் ஸ்நானம் பண்ணும்பொழுதோ குளத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுதோ நம்ம தெரிச்ச தீர்த்தமானது இன்னொருத்தருவால் தெரிக்கப்படாது. இங்கே ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கார், நம்ம போகிறோம், போயிட்டு வரும்பொழுது நம்ம சரீரத்திலேருந்தோ இல்லை வஸ்திரத்திலோ தீர்த்தம் அவ மேலே தெரிச்சதுன்னா மறுபடியும் அவ ஸ்நானம் பண்ணும். ஆகையால் நதியில் ஸ்நானம் பண்ணுறவ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பா, படி வெட்டி இறங்கி போகிறதோ அங்கே இருக்கிறவா மேலே தீர்த்தம் படாமலோ எப்படி வருவா. ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணும்பொழுது சரீரம் தெரியாமல் ஸ்நானம், இப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதே வாழ்க்கை, பாத்ரூமில் தான் ஸ்நானம் பண்ணி வழக்கமே தவிர ஏரியிலையோ குளத்திலையோ நதியிலையோ ஸ்நானம் பண்ண தெரியாது அடுத்த ஜெனரேஷனில் இருக்கிற குழந்தைகளுக்கு. அப்படி பத்திரமா சுத்தமாக நீட்டாக ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா. அதே போல சுரமுனிஸ்தேவிதம் என பண்றதான் கல்லூற்றாகிறது, இந்த இதயம் எனக்கூடியதான எரி, சிவத்தியானம் இருக்கக்கூடியதான ஏரி இருக்கே, பகவத்யானம் இருக்கக்கூடியதான இந்த ஏரி இருக்கே, இதை என்ன பண்ற தெரியுமோ கல்லூற்றாகிறது, எல்லா பாபங்களையும் துன்பங்களையும் போக்கடிக்கிறது. எந்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ணின பாபமெல்லாம் பகவத்யானத்தினால ஓடி போறது. ஐயா கல்லூற்றாகிறது சத்வாசதா விஷ்கிருதம், பாபத்தை போக்கிறது மட்டும் இல்லாமல் சத்வாசனையே வரும்படி பண்ற எல்லா மனுஷியாளுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கு சார், நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், மனசாந்தியோட இல்ல இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் என்ன எண்ணம் யாருக்கு இல்ல இருக்கு, ஆனா அத கீழே தள்ளி மேல் நோக்கி கெட்ட வாசனைகள் வந்துருச்சு. எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும் சர்வேஜனா சுகினோ பவந்து சொல்றோம், காலம்பரடு காலை வருஷத்தை பார்த்தீங்க சத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நியாயேன மார்க்கேன மகிமகிதா சொல்றப்போ இல்லையோ, தேசோயம் சோபரகிதா, இந்த தேசத்தில் சோபமே வரப்படாது, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் பேப்பரில் பார்த்தா சோபம் தான் இருக்கு, என்ன பண்ணுறது, ரூபா வேல்யூ குறைஞ்சி போச்சு. இங்கேருந்து ஆரம்பிக்கிறான் சார், மொத்தத்துலேருந்து ஒவ்வொரு பேஜ் திருப்பினாலும் நல்ல நல்ல நியூஸ், அம்மாவும் பொண்ணு சேர்ந்து பிராணை விட்டா, ஏதாவது ஒரு பேஜிலையாவது நல்ல நியூஸ் இருக்கா தேடி தேடி பார்த்தா, எல்லாவிலும் 4 பக்கத்துலையும் தேடினா 4 பக்கத்துலையும் கெட்ட நியூஸாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆனால் அதை விட முடியலையே, அதுதானே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தா பரவாயில்ல, இதை பார்த்துட்டு டிவியில் என்ன சொல்கிறான்னு ஒரு நியூஸை கேட்டு இந்த நியூஸை இன்னொரு சேனலை எப்படி மாற்றி சொல்கிறான்னு அதை வேறு கேட்டுன்னு கமெண்ட் அடிச்சுட்ருக்கா. சமயம் முழுக்க இதோடு போகிறதே தவிர வேற ஏதாவது பார்க்கறதா பாருக்கும், அப்படி இல்லையா. சத்வாசனாவிஷ்கிருதம், நல்ல எண்ணங்கள் அதை மனுஷனுக்கு தோணிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சம்புத்தி, இப்படிப்பட்டதான குளம் எங்கே சார் இருக்கு, எங்கே இருக்கு, சம்புத்தியான சரோவரம் ரஜா, ஏ அன்னப்பட்சியே மனசுங்கிற அன்னப்பட்சியே இங்கேயும் அங்கேயும் போகாத சம்புத்தியான சரோவரம், சம்புத்தியானம் எனக்குடிக்கிறான ஏரி, அந்த ஏரியில் ஜலம் எப்படி இருக்க, நித்யானந்த ரசாலயம், எப்பொழுதும் நித்தியமாகவும் ஆனந்தமாக இருக்கக்கூடியதான தீர்த்தம். அந்த ஏரிக்கு பக்கத்தில் யாரார் இருந்துட்டு இருக்கா, தேவதைகளும் மனுஷியர்களும் அங்கே இருந்துட்டு இருக்க, மகர்ஷிகளும் இருந்துட்டு இருக்கா, அவளுடைய மனசு எனக்குடியதான தாமரைகள் அங்கே என்ன முளைச்சிருக்கு, சுத்த சுத்தமாக ஏரி இருக்கு, தீர்த்தம் இருக்கு, சத்விஜ சேவிதம். பட்சிகள்லாம் அங்க இருக்குன்னு சொன்னேன், இங்க திஜால்னா மகர்ஷிகள், மகர்ஷிகளும் மகான்களும் வந்து அனுஷ்டாரம் பண்ணிட்டு இருக்க. கலுஷகிறது எல்லா முன்னால இருக்கக்கூடியதான அர்த்தத்துல அழுக்க போக்குறது, இங்க இருக்கிற ஏரியானதுன்னா பாபத்தை போக்குறது. கலுஷகிறது சத்வாசனா விஷ்கிருதம், நல்ல வாசனையை கொடுத்ததா முதல்ல சொன்ன ஏரி. ஏன் தாமரைகள்லாம் இருக்க நல்ல வாசனை வந்தது. இப்ப நான் சொன்ன சிவத்தியானம் எனக்கூடியதான ஏரி இருக்கு பார்த்தல, இது உங்க மனசுல நல்ல எண்ணத்தை உண்டு பண்றது. சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் விரஜ மனோ ஹம்சாவதம் சத்திரம். ஏ மனசே, மனசு எனக்கூடியதான அன்னப்பட்சியே இங்கேயும் அங்கேயும் போகாத, விரஜா செலுக்கு செல்லுங்கோ, அங்கே போங்கோ. இந்த பகவத்கீதையில முதல்ல ஆறு அத்தியாயத்தில் யஜான்னு சொன்னோம், யாகம் பண்ணுங்கோ யாகம் பண்ணுங்கோ. ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் பஜா பஜான்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் ஆயிரம் அத்தியாயத்தில் விரஜான்ட்டார். எல்லாத்தையும் சர்வதர்மான் பரிச்சர்ஜ மாமேக்கம் சரணம் விரஜா. ஏன் சுவாமி இந்த பஜா யஜா தியஜா வியவாரம் விரஜான் விட்டு, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த லோகத்தில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம். அது என்ன, இது என்ன, அவருக்கு என்னாச்சு, இங்கே என்னாச்சு, எங்கே என்ன போனால் உங்களுக்கு என்ன க்ஷேமா, இதயத்துக்குள்ளே பொருங்க, சிவத்தியானத்தை பண்ணுங்க, பரமேஸ்வர தியானத்தை பண்ணுங்க, பக்தியாக இருங்க. அவனான இதை விட்டுவிட விரஜ மனோ ஹம்ச அவதம் சஸ்திரம். ஏ ஹம்ச அவதம்சனே, ஹம்சங்களுக்குள்ள வசதியான ஹம்சமே. அன்னபட்சி என்ன பண்ணுறது, தீர்த்தமும் பாலும் கலந்துருந்தால் பிரித்து வைக்கிறது, பால பருகி தீர்த்தத்தை விட்டு விடுறது, அதான் அன்னபட்சியினுடைய விசேஷம். அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, நல்லதை எழுத்துங்க கெட்டதை விட்டுருங்க. ஏ ஹம்சா அவதம்ச ஸ்திரம் ஆனந்தமா இங்கே இருங்க, இதை விட்டு விட்டு வேற எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் ஓடாதீங்க. நக்கிம் க்ஷுத்ரஸ்ய பல்பல பிரமண சஞ்சாதஸ்ரமம் பிராப்ஸ்யசி. ஏ என்ன அனாவசியமாக க்ஷுத்ர ஆசிரய பல்வல பிரமண, இந்த குட்டையிலேருந்து அந்த குட்டைக்கு போகிறது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கே அழுக்காக இருக்குங்கிறது, உடம்பெல்லாம் சீரை பூசிக்கிறது, அதுலேருந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்நானம் பண்ணுறது, இந்த வம்பெல்லாம் எதுக்கு, வண்ணப்பட்சியை வேண்டாம். இந்த சுத்தமான அழகாக இருக்கக்கூடியதான நன்ன ஆனந்தமான தீர்த்தம் இருக்க இங்கேயே இருந்துருங்களேன். ஸ்திரம் ஹம்சாவதம் சஸ்திரம் கிம் க்ஷுத்ராஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாதஸ்ரமம் பிராப்ஸ்யசி. ஏரி குட்டையா இருக்கக்கூடியதான இடங்கள்ல விழுந்து அங்கே போய் சுத்தி சுத்திட்டு அங்கே போயிட்டு வரக்கூடியதான சிரமமே உங்களுக்கு வேண்டாமே, இங்கே ஆனந்தமாக இங்கே இருங்களே அப்படி. இந்த மனசு எனக்கூடியதான இந்த அன்னபட்சிய மனசை அன்னபட்சியா வச்சு, இதயம் எனக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஏரியா வச்சு, அந்த ஏரியில ஆனந்தமான ஒரு தீர்த்தம் இருக்க, நித்யானந்தமாக இருக்கிற ரசயுக்தமான தீர்த்தம் இருக்கிறதாகவும், அந்த ஏரி கரையில் மனுஷாலும் தேவதைகளும் இருந்துட்டு இருக்கா போலையும், அவளுடைய இடைய தாமரை மறந்து இருக்கா போலையும், தீர்த்தமானது ஸ்வச்சமாக இருக்கா போலையும், அங்கே குருவிகள்லாம் வரா போல, மகர்ஷிகள்லாம் முனிகள்லாம் வந்து சேவை பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா போலையும், அந்த தீர்த்தமானது மனுஷியாளுடைய பாபத்தை போக்கக்கூடியதாகவும், நல்ல எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியதான சம்புத்தியானம். அவரை நினைச்சாலே சம்பவத்தீதி சம்பவோ, ஆகையால் சம்புத்தியானம் எனக்கூடியதான ஒரு ஏரி இருக்க, என் மனம் எனக்கூடியதான அன்னப்பட்சியே இங்கேயும் அங்கேயும் அலைவானே இந்த ஏரியில. ஏன்னா அன்னப்பட்சிக்கு ஏரினா ரொம்ப இஷ்டம், அதே தாமரை இருக்கக்கூடியதான ஏரினா ரொம்ப இஷ்டம். அப்படிப்பட்ட தாமரைகளோடு கூடியதான ஏரி இருக்கேப்பா இங்கே, இதை விட்டுவிட்ட அனாவசியமான குட்டைகளுக்கெல்லாம் போய் சமப்படுவானே. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அனுபவிச்சு அதனால மனசுக்கு துன்பம் தான் வருது. ஒரு அரை மணி நேரம் டிவி பார்த்தேன்ல, அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் துன்பம் வருது. இவ அவளை வச்சா, அவ இவாளை வச்சா, மாமியார் மட்டும் பண்ண வச்சா, அதான் தெரிஞ்சிருக்கேன், வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கேன், மறுபடியும் ஏன் சொல்லணும். ஒவ்வொரு விவகாரமும் ஏதோ அனுபவிச்சுட்டே இருக்கும், அதை பார்த்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கும். வேண்டாவே, இந்த சிவத்தியானத்துக்கு வாங்க, பகவானுடைய ஸ்வரூபத்தை நினைங்க, மங்களமூர்த்தியை நினைங்க, மங்களானந்த மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச. எவ்வளவு அழகான ஒரு ஸ்வரூபம், மனசுக்கு பரமசாந்தியை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம், இதை அனுபவிங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நித்யானந்தரசாலயம் சுரமுனி ஸ்வந்தாம்புஜாத்தாஸ்ரயம் ஸ்வச்சம் சத்விஜ சேவிதம் கலுஷஹ்ருத் சத்வாசனா விஷ்கிருதம் சம்புத்தியான சரோவரம் ரஜ மனோஹம் சாவதம் சஸ்திரம் கிம் சுத்தாஸ்ரய பல்வல பிரமண சஞ்சாதஸ்ரமம் பிராப்ஸ்யசி அப்படின்னு. இந்த மனச ஒரு ஏரியாக வச்சு, இதயத்தை ஏரியாகவும் மனச அன்னபட்சியாகவும் வச்சு நமக்கு சொன்னார். அடுத்ததாக என்னன்னர், இந்த மனசை இங்கேயும் அங்கேயும் போக வேண்டாம், ஒரு கொடியாக வச்சு அந்த கொடிக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான வசதி, கொடியாக இருக்கணுமே என்ன வேணும், அதுக்கு ஒரு பாத்தி வேணும், அங்கேருந்து தானே வரும், அந்த பாத்தியில் தீர்த்தம் இருக்கணும், ஜலம் இல்லாதவனா காஞ்சி போயிடும். அந்த கொடியானது அப்படி மேலே வரும்பொழுது ஒரு மரத்தை சுற்றிண்டு வரணும், அதை ஒரு கொம்பை சுற்றிண்டு வரணும், மேலே வந்த பிறகு என்ன அதுக்கு மேலே ஒரு பந்தல் போடுவான், அந்த பந்தல்லாம் படறி இருக்கும், அதுலேருந்து புட்பங்களும் காய்களும் நல்ல வாசனைகளும் வரும், அதோட புட்பங்கள் இருக்குமையானால் நல்ல இந்த வண்டுகள்லாம் இங்கே வரும், இத்தனையும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு புட்ப கொடின்னு பேர், ஒரு மல்லிக்கொடியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக நல்லா வாசனை இருக்கும், அந்த பிராந்தத்திலேயே வாசனை, அந்த புட்பங்கள் மேலே விழ, நீங்கள் வந்து அப்படி போனால் உங்கள் தலையிலையும் புட்பம் விழ, ஓஹோ யாரோ போட்டான்னு மேலே பார்க்க, இங்கே யாரோ இருக்காருலாம் நினைக்காதியோ, வம்ப அதோடு நிறுத்திக்கணும் விவகாரம்னு, அப்படி விவகாரமாக ஆனந்தமாக இருக்கக்கூடியதான அழகான ஒரு சுரூபம் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்டதான ஒரு கொடியை நான் சொல்கிறேன். அந்த கொடி எப்படி இருக்கும், அந்த கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன, பாத்தி என்ன, அதில் இருக்கிற ஜலம் என்ன, அதை பிடிச்சிக்கக்கூடியதான கொம்பு என்ன, அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான பந்தல் என்ன, அந்த கொடியில் இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் என்ன, அந்த புஷ்பங்களுடைய வாசனை என்ன, அந்த வாசனைக்கு வந்ததான வண்டுகள் என்ன, இத்தனையும் சொல்ல போறேன். இப்படிப்பட்டதான அழகான கொடி இருக்கு, பந்தல் போடுறீங்க, இங்கே வந்து மனசே ஆனந்தமா இருன்னு. அடுத்ததா பக்தி கொடி, முக்தியை கொடுக்கக்கூடியதான பக்தி கொடியை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறார். இதை நாளைக்கு அழ